ಕಾರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ, ಕಾರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ.
ಪಾಪಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ
இன்றைய நாளிலே தேவனின் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பலவிதமான பாரங்களை மனதிலே சுமந்து நிற்கும் நீங்கள் பார சுமையை இயேசுவின் பாதத்தில் வைத்துவிட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஓர் சிறந்த வாய்ப்பு. பங்கு பெறுங்கள் இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில்.
TWR இந்தியாவின் கெனசரேத் 2016 நேயர் கூடுகை மே மாதம் 20, 21, 22 தேதிகளில் கல்பாக்கம் அருகில் உள்ள பரமன் கேணியில் நடைபெறுகிறது. இக்கூடுகையில் நீங்கள் பங்கு பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். பதிவு செய்ய கடைசி நாள் மே 2 தேதி.
அருமையானவர்களே, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே தேவன் பாவத்தை தண்டிக்கிறவர் என்று சிந்தித்தது உங்களுக்கு நினைவிலே இருக்கலாம். இன்று அந்த பாவத்திற்கான தண்டனையை சமாரியா எருசலேம் ஜனங்கள் பெற்ற பொழுது மீகா தீர்க்கதரிசி கண்ணீர் வடித்ததை பார்க்க இருக்கிறோம். இஸ்ரவேலின் காயம் ஆறாத நிலையை குறித்தும் மற்றும் சில பட்டணங்களுக்கு வரும் நியாய தீர்ப்பை குறித்தும் சிந்திக்கப் போகிறோம். இந்த முதலாம் அதிகாரத்தின் மீதியுள்ள பகுதி மீகாவின் பலம்பலினாலே நிறைந்திருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்களினாலும் அதன் பின் விளைவுகளினாலும் அவர் மிகவும் பாதிக்கப்பட்டார். மீகா சம்பளத்திற்காக வைக்கப்பட்ட ஒரு பிரசங்கியார் அல்ல, அவர் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இவர் எரேமியா ஓசியா போன்றே மிகவும் இளகிய மனதுடையவர். நாம் சில வேளைகளிலே எல்லா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் எலியா மற்றும் இசைக்கியல் போன்று மிகவும் திடமான உள்ளம் கொண்டவர்கள் என்று எண்ணிவிடுகிறோம். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, தேவன் இசைக்கியலுக்கு பொறுப்பை கொடுக்கும்பொழுது கடின உள்ளமும் வணங்கா கழுத்தும் உள்ளவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திலே அவரை அனுப்புவதாக எச்சரித்தார். ஆனால் அதே வேளையிலே, நான் உன்னுடைய தலையை அவர்கள் தலையை விட கடினமாக மாற்றுவேன் என்று தேவன் அவரிடத்திலே கூறினார். கடினமான தலையை உடைய தீர்க்கதரிசிகளும் தேவையாயிருக்கிறார்கள். சில இடங்களிலே தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல அவர்களாலே தான் முடியும். ஆனால் அநேக தீர்க்கதரிசிகள் இளகிய மனதுடையவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்களிலே மீகா தீர்க்கதரிசியும் ஒருவர். மீகா முதலாம் அதிகாரம் 8 வசனத்திலே அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். இது நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன், பறிகொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நடப்பேன், நான் ஓரிகளைப் போல ஊளையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன். அந்நாட்களிலே ஒரு மனிதன் தனது மேலாடையை அகற்றிவிட்டால் அவன் மிகவும் துக்கத்திலும் சோகத்திலும் புலம்பலிலும் இருக்கிறான் என்று பொருள். நான் ஓரிகளைப் போல ஊளையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன் என்று சொல்கிறார். நீங்கள் ஒருவேளை ஆந்தைகள் இரவு வேளையிலே அலறுவதை கேட்டிருக்கக்கூடும். அது புலம்பலைப் போலவும் பயங்கரமானதாகவும் இருக்கும். யோபுவும் இதே காரியத்தை சொல்கிறதை நாம் யோபுவின் புஸ்தகம் 30:29 வசனத்திலே பார்க்கலாம். கவனியுங்கள், வாசிக்கிறேன். யோபு 30:29, நான் மலைப்பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனும் ஆனேன் என்று சொல்கிறார். இரவு வேளைகளிலே ஆந்தைகள் அலறுவது அவ்வளவு பயங்கரமானதாக இருக்கிறது. இங்கே அவ்வாறு புலம்பும் பொழுது இந்த வார்த்தைகளை கூறுகிறார். நாம் பார்க்கின்ற வேத பகுதியிலேயும் மீகா இஸ்ரவேலின் நிலையை நினைத்து புலம்புகிறார். இன்று பாவத்திலே வாழ்ந்து நியாய தீர்ப்புக்கு நேராக போகின்ற ஜனங்களுக்காக நாம் எப்பொழுதாவது அழுது புலம்பி ஜெபிக்கிறோமா? பிரியமானவர்களே, மீகா அந்த ஜனங்களுக்காக ஓரிகளைப் போல ஊளையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுகிறேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகள் அந்த அளவிற்கு மற்றவர்கள் மீது கரிசனையும் அக்கறையும் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இன்றும் நம்மை சுற்றி பாவங்களிலே வாழ்கிறவர்கள் எத்தனை எத்தனை பேர், கர்த்தரை அறியாமல் நித்திய அழிவுக்கு நேராய் செல்கிறவர்கள் எத்தனை பேர். இந்த வசனத்தை குறித்து வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், மீகா மக்களுக்கு கொடுத்த செய்தி அவருடைய உள்ளத்தையே பாதித்தது. எவ்வாறு எரேமியாவின் பிரசங்க வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை உடைத்ததோ, அதே போலத்தான் மீகா கொடுத்த பிரசங்கம் அவருடைய உள்ளத்தையே உடைத்தது. கடினமான பிரசங்கத்தை கொடுப்பதற்கு தேவன் தெரிந்தெடுக்கும் மற்றொரு எடுத்துக்காட்டான மனிதர் இவர்தான். செய்தி கடினமானதாக இருந்தால் அந்த செய்தியை அளிப்பவர் இளகிய மனதுடையவராக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஏனென்றால் தேவன் அந்த ஜனங்களை நியாயம் தீர்க்கும் முன்னர் தான் எவ்வாறு உணர்கிறேன் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். ஆகவே தான் அவர் அழுகின்ற எரேமியா தீர்க்கதரிசியையும் மீகா தீர்க்கதரிசியையும் அனுப்பி வைத்தார். அவர்கள் மீகாவினுடைய செய்தியை கேட்கும்பொழுது, பின்னர் அவருடைய புலம்பலையும் அழுகையையும் பார்க்கும்பொழுது தேவன் எவ்வாறு தங்களுடைய பாவத்தை குறித்து உணர்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். தேவன் பழிவாங்கும் தன்மை உள்ளவர் அல்ல. அவருக்கு நியாய தீர்ப்பிலே மகிழ்ச்சி இல்லை. இருந்த போதிலும் பாவத்திலிருந்து மக்கள் மனம் திரும்பாத பொழுது அவர் பாவத்தை நியாயம் தீர்ப்பதை தவிர வேறு வழியில்லை. தேவன் தம்முடைய படைப்புகளிலே ஒன்றிற்கு தீங்கிழைக்க அனுமதிக்க மாட்டார். அவ்வாறு தீங்கிழைக்கிறவர்களை அவர் நியாயம் தீர்ப்பார், தண்டனை கொடுப்பார். அதே வேளையிலே அவர் தம்முடைய படைப்புகளுக்கு நியாயம் செய்யவில்லை என்றால் அவர் தேவனாகவும் இருக்க முடியாது. பாவம் செய்யப்படும் பொழுது, தீமை நடப்பிக்கப்படும் பொழுது தேவன் நியாய தீர்ப்பு செய்யும்படி செயல்பட ஆரம்பிப்பார். அதற்கு சற்று காலமாகலாம், ஆனால் அவர் நியாய தீர்ப்பு செய்ய புறப்பட்டு விட்டார் என்றால் யாரும் எவரும் எதுவும் அவரை தடை செய்து நிறுத்த முடியாது. இப்பொழுது மீகா முதலாம் அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள். அதின் காயம் ஆறாதது, அது யூதா மட்டும் வந்தது, என் ஜனத்தின் வாசலாகிய எருசலே மட்டும் வந்தட்டினது. அருமையானவர்களே, அவர்களுடைய காயம் ஆறாததொரு நிலைமைக்குள்ளே போய்விட்டார்கள். அதாவது தேவன் ஒரு எல்கை அல்லது கோடு வைத்திருக்கிறார், அதை நாம் காண இயலாது. அதை மக்கள் அல்லது தேசம் தாண்டிவிடும் பொழுது அவர்கள் மீண்டும் தேவனிடத்திலே திரும்ப வாய்ப்பில்லை. அந்த எல்லை இருக்கிற இடம் நமக்கு தெரியாவிட்டாலும் அது இருப்பது உறுதியானது. பெரியமானவர்களே, ஒரு தனிப்பட்ட மனிதனோ ஒரு தேசமோ அந்த எல்லை கோட்டை தாண்டிய பிறகு அங்கிருந்து திரும்புவது, மீண்டு வருவது என்பது கடினமான காரியம். இது தேவனிடத்திலே கிருபையும் இரக்கமும் இல்லாததினாலே நடந்ததல்ல. அந்த ஒரு மனிதன் அல்லது தேசம் பாவத்திற்கு அவ்வளவு தூரம் இடம் கொடுத்தபடியினாலே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு வெகு காலம் செவியை அடைத்துக் கொண்டபடியினாலே அவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை தவிர வேறொன்றும் வராது. காயம் ஆறாத ஒரு காயமாகிவிடும். அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க மாட்டார்கள். இன்று உலகத்திலே உள்ள தேசங்களிலே அதிகமான தேசங்கள் இந்த எல்லை கோட்டை தாண்டிவிட்டன என்று சொல்லலாம். இவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதில்லை, கேட்க விரும்புவதும் இல்லை. சிலர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் எந்த அளவிற்கு அவர்கள் ஈடுபாட்டோடு கேட்கிறார்கள் என்பது சந்தேகமே. தேவனுடைய வார்த்தையை கேட்பது என்பதும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது என்பதும் ஒரே செயலா? இல்லை பிரியமானவர்களே. சிலர் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு, இல்லாவிட்டால் பாவ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மனம் திரும்பாமலேயே இருந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை நேசிப்பதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது வினோதமாயிருக்கிறது இல்லையா? அவர்கள் பாவ நோயிலே வாழ்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை நேசித்து கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டு மற்றவர்களை மாத்திரம் தேவனுடைய வார்த்தையை நேசிக்க சொல்வது வித்தியாசமானதாக இருக்கிறது. இவர்கள் அந்த தேவனுடைய எல்லை கோட்டை தாண்டி எங்கே வர முடியுமா? அவர்களுக்கு நியாய தீர்ப்பை தவிர வேறு வழியே இல்லை. அதன் காயம் ஆறாதது, அது யூதா மட்டும் வந்தது, என் ஜனத்தின் வாசலாகிய எருசலேம் மட்டும் வந்தெட்டினது என்று சொல்கிறார். சனகரிப்பின் தலைமையிலே வந்த அசீரிய படை வடக்கிலிருந்து வந்து வட ராஜ்யமாகிய இஸ்ரவேல் தேசத்தை அறுவடை செய்து கொண்டு போய்விட்டார்கள். அதாவது அவர்களை சிறைப்பிடித்து சென்றார்கள். இவர்கள் தெற்கிலே எருசலேமின் மதில் வரைக்கும் வந்துவிட்டார்கள். அவர்கள் நகரத்தை பிடித்து விடுவார்களோ என்று எசேக்கியா பயந்தார். ஆனால் தேவன் ஏசாயா மூலமாக எசேக்கியாவிடம் அவர்கள் எருசலேம் நகரத்தை பிடிப்பதில்லை என்றும், இது ஒரு எச்சரிக்கைதான் என்றும் கூறினார். அப்பொழுது யூதா மக்கள் தேவனுடைய எச்சரிப்பிற்கு செவி சாய்த்தார்கள். இது சிறிது காலம் நடந்தது. ஆனால் யூதா மக்கள் மீண்டும் தங்கள் பாவ வாழ்க்கைக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் திரும்பிவிட்டார்கள். ஆகவே தேவன் இஸ்ரவேல் தேசத்தை நியாயம் தீர்த்தது போல யூதாவையும் நியாயம் தீர்க்கும் ஒரு நாள் வந்தது. நாம் அடுத்ததாக 10 நகரங்களின் பெயர்களை தொடர்ந்து வரும் வசனங்களிலே பார்க்கப் போகிறோம். இந்த நகரங்கள் சமாரியாவாலும் எருசலேமினாலும் பாதிக்கப்பட்டவை. எல்லா இடங்களும் இஸ்ரவேல் தேசப்படத்திலே இல்லை. இந்த பட்டியல் வடக்கிலே சமாரியாவிலே ஆரம்பித்து தெற்கில் எருசலேமையும் தாண்டி உள்ள பகுதியையும் உள்ளடக்கியுள்ளது. இந்த பட்டணங்களின் பெயர்களிலே சில அர்த்தங்களும் அடங்கியுள்ளன. கவனியங்கள் வாசிக்கிறேன். மீகா முதலாம் அதிகாரம் 10 வசனம். அதை காத் பட்டணத்திலே அறிவியாதேயுங்கள், அளவே வேண்டாம், பெத்தப்ராவிலே புழுதியில் புரளு. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற காத் என்ற பெயருக்கு அழும் நகரம் என்று அர்த்தம். தேவன் சொல்கிறார், அழும் நகரத்தில் அழாதேயுங்கள் என்கிறார். இந்த காத் பட்டணம் பெலிஸ்தியர்களுடையது. இவர்கள் இஸ்ரவேலின் பரம எதிரி. அடுத்ததாக, உங்கள் மீது நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை அவர்களுக்கு தெரிவிக்காதிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். பெத்தப்ராவிலே புழுதியில் புரளு என்று சொல்லியிருக்கிறது. பெத்தப்ரா என்பதற்கு புழுதி நகரம் என்று அர்த்தமாகும். தலையின் மேல் புழுதியை அள்ளி போட்டுக் கொள்வது மாபெரும் துக்கத்தை அடையாளப்படுத்துகிறது. இதனுடைய இருப்பிடம் சரியாக தெரியவில்லை. ஆனால் மக்கள் தங்களுடைய எல்கையிலே புலம்ப வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. இப்பொழுது மீகா முதலாம் அதிகாரம் 11 வசனத்தை பாருங்கள். சாப்பீரில் குடியிருக்கிறவளே, வெட்கத்துடன் அம்மனமாய் அப்பாலே போ. சாயனானில் குடியிருக்கிறவன் வெளியே வருவதில்லை. பெத்யேசேலின் புலம்பல் உங்களுக்கு அடைக்கலமாயிராது. இங்கே சாப்பீர் என்பதற்கு அழகான பட்டணம் என்ற அர்த்தமாகும். இந்த பட்டணமும் குடிகளும் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. அந்த அழகான பட்டணம் அழகான நகரமாக இல்லாமல் வெட்கத்துடன் கடந்து போனது. அது மட்டுமல்ல, சாயனோனில் குடியிருக்கிறவன் வெளியே வருவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாயனான் என்பதற்கு அணிவகுத்து நடக்கும் நகரம் என்று அர்த்தமாகும். ஆனால் அந்த நகரம் அணிவகுத்து நடக்கவில்லை. இந்த நகரத்தின் இருப்பிடமும் நமக்கு தெரியவில்லை. இப்பொழுது மீகா முதலாம் அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள். மாரோத்தில் குடியிருக்கிறவள் நன்மை வருமென்று எதிர்பார்த்திருந்தாள், ஆனாலும் தீமை கர்த்தரிடத்திலிருந்து எருசலேமின் வாசல் வரைக்கும் வந்தது. அருமையானவர்களே, மாரோத் என்பதற்கு கசப்பு என்று பொருள். அவர்கள் நல்ல செய்திக்காக, நன்மைக்காக எதிர்பார்த்திருந்தார்கள், ஆனால் வந்ததோ கசப்பான செய்தி. ஆனாலும் தீமை கர்த்தரிடத்திலிருந்து எருசலேமின் வாசல் வரைக்கும் வந்தது என்று பார்க்கிறோம். அசீரியர்கள் எருசலேமின் மதில் வரைக்கும் வந்தார்கள் என்றும் பார்க்கிறோம். மீகா முதலாம் அதிகாரம் 13 வசனத்தை பாருங்கள். லாகீசில் குடியிருக்கிறவளே, வேகமான குதிரைகளை ரதத்திலே போட்டு, நீயே சியோன் குமாரத்தியின் பாவத்துக்கு காரணி, உன்னிடத்தில் இஸ்ரவேலின் பாதகங்கள் காணப்பட்டது. லாகீஸ் என்பது குதிரைகளின் நகரமாக இருந்தது. குதிரைகளை கட்டும் லாயங்கள் அங்கே அதிகம் இருந்தன. இது எருசலேமிற்கு தென்மேற்காக அமைந்திருந்த ஒரு பட்டணம். பெலிஸ்தியர்களின் நாட்டிற்கு மிக அருகிலே இது அமைந்திருந்தது. தெற்கத்திய ராஜ்யமாகிய யூதாவுக்குள் விக்கிரக வணக்கத்தை அறிமுகப்படுத்திய முதலாவது நகரம் இது என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலுக்கும் யூதாவிற்கும் இடையிலே இந்த வழிபாட்டிற்கு ஒரு தொடர்பாக இந்த லாகீஸ் நகரம் இருந்தது. அது மட்டுமல்ல, வேகமான குதிரைகளை ரதத்திலே பூட்டு என்று பார்க்கிறோம். இந்த இடத்திலே சூரியனை வணங்குவதற்காக அநேக குதிரைகளை வைத்திருந்தார்கள் என்று இப்பொழுது அறிந்து கொள்ள முடிகிறது. கிரேக்கர்களும் தங்களுடைய அப்பல்லோ தெய்வத்தை வழிபட இவ்வாறு பின்பற்றினார்கள். அப்பல்லோ தெய்வமானது ரதத்தில் வானத்தின் குறுக்காக பயணம் செய்வதாக அவர்கள் நம்பினார்கள். இது அவர்களுடைய சூரிய வணக்கத்தோடு தொடர்புள்ளது. தென் ராஜ்யமாகிய யூதாவிற்குள்ளே இந்த விக்கிரகாராதனையை அறிமுகப்படுத்தியதற்காக தேவன் லாகீசை கண்டனம் பண்ணுகிறார். அருமையானவர்களே, பக்தியுள்ள மனிதர்கள் வாழ்க்கையிலேயும் மற்ற நண்பர்கள் பாவத்தை அறிமுகப்படுத்தி விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் நயம் காட்டி பாவ வழியிலே நம்மை இழுத்துவிட விரும்புகிறார்கள். பாவம் செய்ய வைத்து நம்முடைய பக்தி வாழ்க்கையை அழித்துவிட துடிக்கிறார்கள். எனவே நம்மை சுற்றியிருக்கிற காரியங்களை குறித்தும் நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதை குறித்து நீதிமொழிகள் 10 வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவிகள் உங்களை பாவத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கும்பொழுது பயமுறுத்தியோ வாக்குவாதம் செய்தோ எழுப்பதில்லை. மாறாக முகஸ்துதி செய்து இனிய சொற்களை பயன்படுத்தி நயங்காட்டி அழைப்பார்கள். அதற்கு சம்மதியாதே என்று சொல்கிறார். நீதிமொழிகள் 19 வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? எங்களோட வா என்று முதலில் சொல்வார்கள். ஆம், முதலாவது இவர்கள் உங்களிடத்திலே எதையுமே கேட்பதில்லை, எதையுமே கொடுப்பதில்லை. சும்மா எங்களோடு வா என்றுதான் அழைப்பார்கள். அவர்களுடன் பழக வைப்பார்கள். 14 வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? எங்களோட பங்காளியாயிரு என்பார்கள். இவ்வாறு முதலாவது ஐக்கியத்தையே ஏற்படுத்திக் கொள்ள முனைவார்கள். அருமையானவர்களே, பாவிகளோடு ஐக்கியம் கொள்ள வேண்டாம். இவ்வாறு நான் கூறுவதனாலே அதற்காக அவர்களோட பழகவே கூடாது என்பது அர்த்தமல்ல. அவர்களுடன் நட்பு கொள்ளலாம், ஆனால் ஐக்கியம் கூடாது. அதாவது நெருக்கமான நட்பு கூடாது, சாதாரணமாக பழகலாம். இவர்கள் இவ்வாறு பங்காளிகளாய் இருக்கும்படி ஒருவனை சேர்த்து கொண்ட பின்னர் மெதுவாக பாவத்தை அறிமுகப்படுத்தி விடுவார்கள். போதையை, வன்முறையை, மற்ற தேவையில்லாத வைராக்கியங்களை உங்களுக்குள்ளே புகுத்த விரும்புகிறார்கள். இதை விட்டு நீங்கள் விலக வேண்டும் பிரியமானவர்களே. நீதிமொழிகள் 15 முதல் 17 வசனங்களை பாருங்கள். என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா என்று சொல்கிறார். ஆம், இவ்வாறு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை புகுத்த நினைக்கிறவர்களிடத்திலிருந்து தப்ப வேண்டும். சரி, இவ்வாறு பாவத்தை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுகிறவர்களுடைய நிலை என்ன ஆகும்? நாம் இந்த மீகா புத்தகத்திலே பார்க்கிறது போல, லாகீஸ் யூதாவிற்குள் பாவத்தை அறிமுகப்படுத்தி வைத்த பொழுது தேவன் அதை கண்டனம் பண்ணினார். அதேபோல தேவன் இவர்களையும் கண்டனம் பண்ணுவார். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 18-19 வசனங்களையும் வாசிக்கிறேன். கவனிங்கள், நீதிமொழிகள் 1:18-19. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். அதாவது அவர்களையே அது அழித்துவிடும் என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, மற்றவர்கள் உங்களை பாவ வழிக்குள்ளே நடத்தும் பொழுது அதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டாம். அதேபோல ஒருவேளை நீங்களும் மற்றவர்களை பாவ வழிக்குள்ளே நடத்துகிறவர்களாக இருந்துவிட வேண்டாம். பொருளாசையை மற்றவர்களுக்கு ஊட்டுகிறவர்களாக இருக்க வேண்டாம். மற்றும் ஒருவரை பார்த்து, உலகத்திலே நீ தேவனை பின்பற்றுவது நல்லதுதான், அதோடு கூட உலக வாழ்க்கையிலேயும் நீ இன்னும் அதிகமான அளவிற்கு முன்னேற வேண்டும் அல்லவா, அதையும் செய்யாமல் இருந்துவிடாதே என்று கூறி, பொருளாசையை விட்டுவிட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையை பொருளாசையை நோக்கி தூண்டிவிடக்கூடாது. இவ்வாறு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் யோசித்து செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் லாகீசை கண்டனம் பண்ணி நியாயம் தீர்த்தார் என்று பார்த்தோம். எதற்கு தெரியுமா? அந்த பட்டணமே கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்திலே விழுவதற்கு காரணமாயிருந்தது. அருமையானவர்களே, நம்மிலே யாராவது இந்த நாட்களிலே மற்றும் ஒருவர் பாவத்திற்குள்ளே விழுவதற்கு காரணமாக இருக்கிறோமா என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒருவேளை பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நமக்கும் தண்டனை வருகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த கிருபை நாட்களிலே ஆண்டவர் நம்மை உணர்த்தும் பொழுதே நாம் மனம் திரும்பி அவரண்டை நம்மை அர்ப்பணிப்போம். நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் கர்த்தரை அறியும் அறிவிலே வளர்வதற்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர, உலகம் மாமிசம் பிசாசு இவற்றிலே அவர்கள் விழுந்து போவதற்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களாகவோ வழி நடத்துகிறவர்களாகவோ தூண்டி விடுகிறவர்களாகவோ இருக்கக்கூடாது. அப்படி நாம் இருப்போம் என்றால் நம்மேலையும் நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, மீகா தீர்க்கதரிசி மூலமாக இன்றும் நீர் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பின் செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் தண்டிக்கப்படும் பொழுது மீகா தீர்க்கதரிசி அழுதது போல எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எங்களுடைய காலங்களிலேயும் உம்மை அறியாமல் மக்கள் நரகத்துக்கு நேராய் செல்வதை குறித்து துக்கப்படுபவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆத்தும பாரத்தினாலும் உம்முடைய அன்பினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாரும் பாவத்திலே விழுவதற்கு ஒரு காரணமாக இருந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒருவேளை கடந்த நாட்களிலே அப்படி நாங்கள் யாருடைய வாழ்க்கையிலாவது பாவத்துக்கு காரணமாக இருந்திருப்போம் என்றால், அதை எங்களுக்கு உணர்த்திவிடு என்றால், ஆண்டவரே அதை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம். எங்களை நீர் மன்னியும், எங்களை ஒருமுறை கூட நீர் திடப்படுத்தும், பலப்படுத்தும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாக வாழ தொடர்ந்து எங்களை நீர் வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-1221
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உபாகமம் 26:19.